Yehi samsparsha jabhoga dukhayonaya evate adyantavanta kaunteya nateshu ramate buddhaha.
Okay, read out the word for word and everything else.
அவர்கள்
ஹி
நிச்சயமாக
சம்பாஷஜா
ஜடப்புலன்களின் உறவால் போகா இன்பம் துக்க துன்பம் யோனய மூலமான ஏவ நிச்சயமாக தே அவை ஆதி முதலில் அந்தவந்த உட்பட்டவை கௌந்தேயா குந்தியின் மகனே
ந
என்றுமில்லை தேசு அவற்றில் ரமத்தே மகிழ்வு கொள்வது உதாக அறிவுடையோர். மொழிபெயர்ப்பு. துன்பங்களுக்கு மூலமான ஜடப்புலன்களின் விஷய தொடர்பில் அறிவுடையோன் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு துன்பங்களுக்கு மூலமான ஜடப்புலன்களின் விஷய தொடர்பில் அறிவுடையோன் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றில் ஆர்வம் கொள்வதில்லை. பொருளுரை. துன்பங்கள் ஜடப்புலன்களின் தொடர்பால் விளைபவையே புலன் இன்பங்களாகும். இவை நிலையற்றவை, ஏனெனில் உடலே நிலையற்றதுதானே. நிலையற்ற எதிலுமே விடுதலை பெற்ற ஆத்மா ஆர்வம் கொள்வதில்லை. உன்னத ஆனந்தத்தின் உயர்வுகளை அறிந்த பின்னர் பொய்யான புலனின்பத்தை துய்ப்பதற்கு விடுதலை பெற்ற ஆத்மா எவ்வாறு சம்மதிக்க முடியும்? பத்ம புராணத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது. ரமந்தே யோகினாமந்தே சத்யந்தே சிதாத்மனி இதிராமபதே நாஷோ பரம் பிரம்மாதிபீததே. பூரண உண்மையிலிருந்து யோகிகள் அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். எனவே பரமபூரண உண்மையான முழுமுதற் கடவுள் ராமன் இன்பம் தருபவர் என்று அறியப்படுகிறார்.
கடைசியில கேக்குதா?
ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது. நாயம் தேக தேகோ பஜான் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாமியே தபோ திவ்யம் புத்திரகேன சத்வம் சுதாதேஷ்மாத் பிரம்ம சௌச்சம் துவனந்தம். என் அன்பு புதல்வரே, இந்த மனித பிறவியை எடுத்த பின் புலன்பத்திற்காக கஷ்டப்பட்டு
Neither of them are working. And this is you know, more ISKCON than ISKCON.
Oh, power is less in this.
Hare Krishna. Hare Krishna. Yeah, this is fine.
How many dispatchers?
They change into M. Their speak, their amplifiers.
All right, I don't need to know all the technical details. Do you want to take this one?
No, bro.
You're going to use your good loud voice.
Huh?
So what are we doing here? I'm going to speak in the mic and you're going to speak loudly. Is that the idea?
Yes, Guru.
Can you speak loudly and just speak and see? Ask the people at the back if they can hear. If they don't put up their hand, you know they can't hear.
நான் இப்ப படிக்கிறேன், உங்களுக்கு கேக்குதான்னு சொல்ல, கடைசியில இருக்கவங்களுக்கு கேட்டதுனா கேட்டதுன்னு சொல்லுங்க, கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லுங்க. என் அன்பு புதல்வரே, இந்த மனித பிறவியை எடுத்த பின் புலன் இன்பத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மலம் உண்ணும் பன்றிக்கு கூட இவ்வின்பம் கிடைக்கத்தானே செய்கிறது. உமது நிலையை தூய்மைப்படுத்துவதற்காக நீங்கள் இவ்வாழ்வில் தவம் புரிவீராக.
I mean, you didn't read the purport all this time, you're just fiddling around with the mic, or what?
No, I was reading, I almost come.
Oh.
And they stopped.
Okay. All right, let's go on somehow or other. We don't want to spend all our time fiddling with the mic.
உமது நிலையை தூய்மைப்படுத்துவதற்காக நீங்கள் இவ்வுலகில் தவம் புரிவீராக. இதன் பலனாய் நீங்கள் அளவற்ற உன்னதமான ஆனந்தத்தை அடைவீர்கள். பாகவதம் 5வது காண்டம் 5வது பதம் முதல் ஸ்லோகம். எனவே உண்மை யோகிகளும் உன்னத ஆன்மீகரும் புலனின்பங்களால் கவரப்படுவதில்லை. பௌதிக இருப்பிற்கு காரணமே புலனின்பங்கள் தான். புலனின்பங்களில் எவ்வளவு அதிகமாக ஒருவன் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் மேன்மேலும் உலக துன்பங்களால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறான்.
I still think it's better that you take this and then those who understand English and not Tamil, they can come and sit a little bit. Because, you know, you really have to shout loud and even then they can't hear probably at the back properly. So you take this. Just take the whole thing. If that's a small distance away, it doesn't matter. Those who, Hare Krishna, those who do not understand Tamil and understand English can kindly come and sit at the front here, because the English won't be amplified, only the Tamil will be amplified.
Everyone understands Tamil.
All right, please stop discussing this, otherwise it just diverts the attention. We'll go on like this.
Yehi sangsparsha jabhoga dukha yone evate adyanta vanta kaunteya nateshu ramate buddhaha.
Please get the translation of that again. Could leave it.
எவனொருவன் தனக்குள் இன்பமடைபவனாக, தனக்குள் செயல்படுபவனாக, துன்பங்களுக்கு மூலமான ஜடப்புலன்களின் விஷய தொடர்பில் அறிவுடையோன் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றில் ஆர்வம் கொள்வதில்லை.
Lord Krishna states in Bhagavad Gita, Chatur vidha bhajante mam jana sukriteno jana artho jignyasur artharthi gyani cha bharatarshabha.
Bhagavan Krishna கீதையில சொல்றார், நான்கு விதமான மக்கள் என்ன அணுகுறாங்க, அவங்க எல்லாம் சுக்ருதினர்கள் அவர் அழைக்கிறார். யாரெல்லாம் வந்து துன்பத்தில் இருக்காங்களோ, செல்வத்தை தேடக்கூடியவங்க, கேள்வியுடையவர்கள், ஞானிகள், இப்படி நான்கு தரமான மக்கள் தன்னை அணுகிறதா பகவான் சொல்றார்.
Live in a very difficult time. This Kali Yuga is a very, everything is very difficult.
நாம இப்ப கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க எல்லாமே கடினங்களா தான் இருக்கு.
Everything is very troublesome.
எல்லாமே ரொம்ப நமக்கு சிக்கலை கொடுக்கக்கூடியதா அமையுது.
So we find that many people taking to Krishna consciousness doing one major factor is that they are distressed.
கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள்கிட்ட பொது வரக்கூடிய மக்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க துன்பத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
Seeking relief from distress, they take refuge in God.
தங்களுடைய கஷ்டத்துல இருந்து விடுதலை பெறுறதுக்காக அவங்க பகவான் கிட்ட தஞ்சம் அடைறாங்க.
So, if we are to turn to God, That's all right, because they mostly need to hear Tamil.
Okay.
Then some confusion may come. Well, how do we know who is God?
இப்போ நம்ம இந்த வாதங்களுக்கு வரும்போது யார் கடவுள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் வரலாம்.
There are many different ideas about who is God.
கடவுள் யார் அப்படிங்கறத பத்தி பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுது.
In Krishna consciousness we state that the supreme lord is a cowherd boy and blue.
இந்த கிருஷ்ண பக்தி ஏகத்துல நாம சொல்றோம் முழுமுதற் கடவுள் அவர் ஒரு இடையர் சிறுவனா இருக்கார், அவர் கருநீல நிற வண்ணமுடையவர்.
And he has various forms, many of them are four-handed.
அவருக்கு பல்வேறு இதர ரூபங்கள் இருக்கு, அத்தகு ரூபங்கள்ல பெரும்பாலான ரூபங்கள் நான்கு கரங்களை கொண்டதா இருக்கு.
Mostly the temples of Vishnu in this Tamil Nadu, the four-handed. Here he's two-handed.
பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில்களில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் நான்கு கரங்களை உடையவர்களா இருப்பாங்க, ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கரங்களை உடைய பெருமாள் இருக்க.
Then in other religions, some religion they say that God became a man and died for 3 days.
இன்னும் ஒரு சில மதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து மனிதனா வந்தார், அதுக்கப்புறம் அவர் வந்து மூன்று நாட்கள்ல மறைஞ்சு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
So they have an idea of a dying God. God dies and comes back to life again.
அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா கடவுள் வந்து மரணத்தை தழுவுறார், அதுக்கப்புறம் மறுபடியும் வாழ்க்கைக்கு வந்துடுறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க.
In another religious system they say that well God he spoke to a prophet but he doesn't have any form.
இன்னொரு மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள் தூதர் கிட்ட பேசினார், ஆனா அவருக்கு எந்த ரூபமும்
கிடையாதுங்கிறாங்க.
அவர் வந்து நபர் கிடையாது, ஆனா அவர் வந்து தூதர் கிட்ட பேசினார்
அப்படிங்கிறாங்க.
இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறதுனால எந்த கருத்து சரி அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் குழம்பலாம்.
As one of the distressed or persons who came to Krishna consciousness in a very distressed condition, this verse which we just read today, yehi samsparsha ja bhoga, this was very convincing to me. Being one of the persons who came to Krishna consciousness in a state of distress, this statement of Bhagavad Gita which we just read today, that all endeavors are full of suffering, it very much appealed to them.
கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து கிருஷ்ண பக்திக்கு வந்த எண்ணிலடங்காத ஜீவன்களை ஒருத்தனான எனக்கு பகவத்கீதையில கிருஷ்ண நீங்க சொல்லக்கூடிய இந்த பதமானது மிகவும் பொருத்தமானதா படுது, மிகவும் பிடித்தமானதா இருக்கு.
What is the nature of the supreme?
பகவானுடைய இயற்கை என்ன? முழுந்தர் கடவுளுடைய இயற்கை என்ன?
Not Bhagavan, the supreme.
முழுந்தர் கடவுளுடைய இயற்கை என்ன?
Param Tattva.
What is the nature of the supreme, considering that we are very very small? How can we understand what is the nature of the supreme?
முழுமுதற் கடவுளுடைய இயற்கை என்ன அப்படிங்கறத நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளே மிகவும் சிறியவர்கள்.
But one thing we can understand is that this material world is full of suffering.
ஆனா ஒரு விஷயம் நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படினா இந்த ஜட உலகமானது முழுக்க முழுக்க துன்பங்கள் நிறைந்ததுன்னு.
When Krishna states in Bhagavad Gita, Aham Sarvasya Bhavavaha, I am the source, everything is generated by me, I am the source of everything. We may say, well, how do we know?
Krishna Bhagavad Gita la solra, Aham Sarvasya Bhavavaha, ellame ennitrandhan thondrudhu, anaitirkum moolam naanen solumbodhu, nama nenikalam, adu eppadinga naan therinjikkaradhu.
Of course, there are various forms of evidence for that.
அதுக்கு பல்வேறு விதமான சாட்சியங்கள் இருக்கு.
But one thing we can very directly experience in our lives, it's pratyaksha or direct perception, is how material life is full of suffering.
ஆனா ஒரு விஷயம் நம்ம நம்மளுடைய நம்மளுடைய கண்ணிலேயே பார்த்து தெரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஜட உலக வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பமயமானது அப்படிங்கறத எல்லாருமே எளிமையா புரிஞ்சுக்கலாம்.
Of course, some people don't perceive that. They think, well, it's not so bad. It's pretty good.
ஆனா ஒரு சில மக்கள் அதை கூட புரிஞ்சுக்காத முறையில இருக்காங்க. அவங்க இது ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசமானது கிடையாது, உலகம் நல்லா தான் இருக்கு அப்படிமா.
But then again, Krishna points out in Bhagavad Gita, janma mrityu jara vyadhi dukkha doshanudashana. One who is in knowledge, he sees that birth, death, old age and disease are miserable.
மறுபடி கிருஷ்ணர் நமக்கு சுட்டி காட்டுறார், ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். யார் ஒருத்தர் அறிவுடையவரா இருக்கிறாங்களோ அவங்க பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இந்த நான்கையும் துன்பங்களா உணர்றாங்க.
Please stop doing this. Just stop. Stop. We appreciate your efforts, but not very much. Now, of course, in Buddhism, they also iterate this point very strongly, that everything in this world is miserable.
இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே துன்பமயமானது அப்படிங்கிற இந்த கருத்தை புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் வலியுறுத்துறத நம்ம பார்க்கலாம்.
We have a very different outlook, although we agree on this point, but we have a very different outlook to the Buddhists.
இந்த கருத்துல நம்ம புத்த மதத்தை சேர்ந்தவங்களோட ஒத்து போனா கூட, ஆனா ஒத்துமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டம் நம்மளுடைய கண்ணோட்டத்துல இருந்து முற்றிலுமா வேறுபடுது.
Traditionally, the Vaishnavas have been strongly opposed to Buddhism.
முந்தைய காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா வைஷ்ணவர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு பலமா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க.
As is evidenced by the Vimanam over Ranganatha Swami.
இதை நம்ம ரங்கநாத சுவாமிக்கு மேல இருக்கக்கூடிய விமானத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த விமானமே அதுக்கு சாட்சி அமையுது.
But that's just a, it's just a, inter, you know, it's a disturbance. Again and again. And then, you know, and then it makes the feedback sound.
No need, we will adjust. You know, you take that one.
Just take this one.
Hare Krishna. Hare Krishna.
Oh, you're not talking about.
So if we agree with them on this point, what is the, that life is full of suffering, then where is the disagreement?
நம்ம புத்த மதத்தை சேர்ந்தவங்களோட வாழ்க்கையானது முழுக்க துன்பங்கள் நிறைந்ததுதான் அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கும் நமக்கு எந்த கருத்து ஒத்து போறது இல்ல?
They have no hope of any happy state.
அவங்க கிட்ட மகிழ்ச்சியான நிலையை பத்திய எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல.
They presume that there's only the distress of this material world and nothingness. We have to escape from this and then nothing, just become nothing, or there is nothing.
அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகம் துன்பமயமானது, ஆனா இதுக்கு மேல நம்ம தப்பிச்சு போயிட்டோம்னா எதுவுமே கிடையாது. உண்மையில சொல்ல போனா இங்க இருக்கிறது கூட எதுவுமே இல்ல, எல்லாமே சூன்யம்னு சொல்லுவாங்க.
So there are other kinds of distressed people. It's not that every distressed person takes to Krishna consciousness.
இன்னும் ஒரு சில விதமான துன்பங்களுடைய மக்கள் இருக்காங்க. எல்லா விதமான துன்பமடைய எல்லாருமே கிருஷ்ண பக்திக்கு வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
Some people in distress, they go further away from God consciousness.
ஒரு சில மக்கள் எப்ப துன்பத்துல இருக்காங்களோ அவங்க கடவுளை விட்டு இன்னும் தொலைவுல போயிடுறாங்க.
Vitaraga bhaya krodha manmaya mam upashataha bahavo gyana tapasa utamad bhavamagataha.
பற்றுதல் பயம் கோபம் இந்த மூன்றையும் விட்டொழிச்சு என்னை விளங்காத மக்கள் என்னை வந்து சேர்ந்திருக்காங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார் கீதையில.
ஸ்ரீல பிரபாத் எக்ஸ்பிளைன்ஸ் தட் திஸ் ஒன் ஹேஸ் டு பிகம் ஃப்ரீ ஃப்ரம் பயம் ராக பயம் அண்ட் க்ரோதம் டு டேக் டு கிருஷ்ண கான்சியஸ்னஸ்.
ஸ்ரீல பிரபுபாத விளக்கம் கொடுக்கிறார், ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க பற்றுதல், பயம், கோபம் இந்த மூன்றுல இருந்து விடுபடணும்னு சொல்றார்.
Persons who are grossly attached to this material world, they cannot become actually God conscious.
யார் வந்து இந்த ஜட உலகத்து மேல ரொம்ப ஆழமா பற்றுதல் உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண பக்தி வர்றது அப்படிங்கறது சாத்தியம் இல்லை.
We see some people who they appear to be very devoted to God, but they are praying to him for material benefits.
நம்ம பார்க்கலாம் நிறைய மக்கள் கடவுள் மேல ரொம்ப பக்தி உடையவங்க மாதிரி தெரியலாம், ஆனா அவங்க கடவுள்கிட்ட போய் ஜட லாபங்களுக்காக வேண்டுவாங்க.
So that's not really bhakti. Srila Prabhupada explained this as like a kind of business that I'll offer you some incense and you give me all material facilities.
ஆனா அது உண்மையான பக்தி கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் அதை வந்து ஒரு வியாபாரம்னு சொல்லி சுட்டி காட்டுற, அதாவது நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஊதுபதி காட்டுறேன், நீங்க வந்து எனக்கு நிறைய செல்வத்தை கொடுங்க.
Chanting japa, chanting japa, don't chant japa now, listen to the class. Then bhaya means fear.
From bhayam, bhayam garata chalo.
That being afraid of spiritual, that being afraid of spiritual existence, one being afraid of any existence, thinking that it's all existence is all miserable, then people don't like to think that beyond this material existence there is spiritual existence.
இந்த உலகத்துல இருக்கிறது இருந்தாலே கஷ்டம் அப்படிங்கறத பார்த்து உணர்ந்தவங்க இருப்பு அப்படிங்கறதே கஷ்டமானதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆன்மீக இருப்பு நிலை ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க ஏற்றுக்கிறது இல்ல. அந்த பௌதிக இருப்பு நிலையை கண்டு பயத்தினால
they don't like to hear of Krishna's transcendental pastime.
அத்தகு மக்கள் கிருஷ்ணருடைய தீவிரமான லீலைகளை கேட்கறதுல ஆர்வம் கொள்றது கிடையாது.
They think that this yehi sanspashaja bhoga dukha yonya evate, that all activities are full of distress. They think that applies to Krishna's pastimes also.
அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க கிருஷ்ணர் சொல்றார் எல்லா விதமான செயல்களுமே வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியதா அமையுது, எல்லா ஆரம்பமும் முடிவு இருக்குன்னு சொல்லும் போது அவங்க இத கிருஷ்ணருடைய லீலைகளுக்கும் பொருந்தக்கூடியதுன்னு தப்பா கணக்கு பண்றாங்க.
Certain very sinful persons consider Krishna to be a person subject to karmic reactions.
ஒரு சில பாவகரமான மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணரும் வந்து கர்ம வினைகளுக்கு உட்பட்டவர் நினைக்கிறாங்க.
If we examine Krishna's activities, considering him as an ordinary person, we come to, I mean, that's a wrong premise and it leads to a very wrong conclusion.
நம்ம வந்து கிருஷ்ணர ஒரு சாதாரண நபரா நினைச்சு கணக்கு போட்டு கிருஷ்ணருடைய செயல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ப நம்ம தவறான ஒரு முடிவுக்கு தான் வந்து சேருவோம்.
Because Krishna is a liar, a thief, a cheater, a womanizer.
ஏன் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனுடைய கோணத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பொய் சொல்லக்கூடியவர், ஏமாற்றக்கூடியவர், பெண்கள் பின்னாடி அலைஞ்சவர் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பாரலாம்.
So if we, he is all these things, but he is also fully transcendental to all material contaminations.
அவர் இத்தகு நபர்களாகவும் சொல்லப்படலாம், ஆனா அதே சமயத்துல அவர் இத்தகு ஜட கலங்கங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு திவ்யமான தளத்துல இருக்கக்கூடியவர்.
If we don't understand this and we try to hear about Krishna or try to judge Krishna, then like I said, we make very wrong calculations.
Inda unmaya purinjikama nama vandu Krishna patri kekkuradhukku Krishna ra nammude kannodatha vachu eda podradhukku muyarchi pannom appadina appa nama thavarana kanagu potindirukku nu artham.
So people who when they don't want to hear about Krishna's person, they oh it's family, boys and girls and playing, oh it all ends in distress. They feel everything ends in distress.
அத்தகைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க கிருஷ்ணருடைய லீலைகள் இது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளார அவங்க ஒருத்தர் விளையாண்டுக்கிறாங்க, அவங்களுடைய நண்பர்களுக்குள்ளார ஒரு நடக்கக்கூடிய ஒரு சாதாரண உறவுமுறை, இது எல்லாமே துன்பத்துல தான் முடியக்கூடியது, இதை பத்தி கேட்டு என்ன பிரயோஜனம் நினைப்பாங்க.
That the ultimate reality is, there is no ultimate reality. Everything is nothing.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இறுதியில உண்மை அப்படிங்கறது எதுவுமே கிடையாது, இறுதியில எல்லாமே சூன்யம் தான் நினைக்கிறாங்க.
Or similar to, here's the Madame Lapierre, but he's not interested in hearing any philosophy, going out and talking on the cell phone. Hare Krishna! What's the use of banging on a drum if you don't like to hear? First comes Shravan, then Kirtan.
முதல்ல ஸ்ரவணம், அதுக்கப்புறம் கீர்த்தனம் வருது. ஒருத்தர் மிருதங்கத்தை ரொம்ப அருமையா வாசிச்சாலும் இங்க நடக்கக்கூடிய உபன்யாசம் கேட்கறதுல ஆர்வம் இல்லை அப்படின்னா அப்ப மிருதங்கம் கீர்த்தனத்தினால என்ன பிரயோஜனம்?
So the Mayavadis and the Shunyavadis, they argue with each other, but they have the same misconception about Krishna. Similar misconceptions.
இந்த மாயாவாதிகளுக்கும் சூன்யவாதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தவறான எண்ணமானது ஏறக்குறைய ஒரே மாதிரியான எண்ணம் தான், ஆனா அவங்களும் அவங்களுக்குள்ள வாக்குவாதத்தை ஈடுபட்டுக்கிறாங்க.
And certain persons become angry. There is no God, there is no God, there is no God, they say, because they're angry at religion, at God.
ஒரு சில மக்கள் பாத்தீங்க அப்படின்னா கடவுளை கண்டு கோபப்படுறாங்க. ஓ, கடவுளே இல்ல, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க.
Actually, it's not that they disbelieve in God. They believe in Him, but they hate Him.
அவங்க கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க அப்படின அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அவங்க கடவுளை வெறுக்கறாங்க.
Just like we don't have to say that there's no gamal.
Gamal.
இங்க நம்ம வந்து மக்கள்கிட்ட யாரையும் சொல்ல தேவையில்ல ஒட்டகோன்னு எதுவும் இல்ல, ஒட்டகோன்னு ஒண்ணு இருக்குங்கிறத பத்தி.
How did you translate gamal?
Gamal.
Not camel, gamal. Well, there's no such thing as it, so it doesn't exist.
அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, அதனால அப்படி எதுவுமே கிடையாது.
So there's no need to say there is no gamma, there is no gamma, there is no
gamma. So gamma ஒரு எதுவுமே இல்ல அப்படினா gamma-னு இல்ல இல்ல அப்படி இல்லவே இல்லன்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது.
So if there is no god, then why do you have to keep on saying there's no god?
அப்ப கடவுள் ஒருத்தர் இல்ல இல்ல அப்படினா ஏன் நீ வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன?
What they're really saying is that I wish there wasn't a God because I want to be God.
அவங்க உண்மையில சொல்ல விரும்புறது என்ன அப்படினா நான் வந்து கடவுளா இருக்கிறது விருப்பப்படுறேன், அப்படி கடவுள் ஒருத்தர் இல்லாம இருக்கணும், நான் தான் கடவுளா இருக்கணும் விருப்பப்படுறேங்கிறது அவங்களுடைய உட்கருத்து.
Such people are rascals.
அத்தகு மக்கள் அயோக்கியர்கள்.
Just like there was this certain person who they made a statue of that the birds pass stool on here in Sri Ranga. They wanted to make a new deity. He's one of these people who say there is no God.
So in the matter kadavul illa appdin sonna palveer nagargal ortharku paartha appdina Sri Rangathla sela vachi adu mela vande paravigal la vande echam ittendirukke.
But long, long after he is forgotten, people will still be coming here and worshipping Perumal.
ஆனா அந்த நபர் வந்து மறக்க மக்கள் அவங்கள அந்த நபரை மறந்து பல வருடங்கள் கழிச்சு கூட இன்னும் மக்கள் வந்து நிறைய பேர் அவரை விட சிறந்த அவங்களா வழிபட்டு இருக்காங்க.
Everyone comes here and takes darshan of Perumal and no one cares for Periya.
எல்லாரும் இங்க வந்து பெருமாளோட தரிசனத்தை பாக்குறாங்க, யாரும் பெரியார கண்டுக்கிறது இல்ல.
He says there's no God when God says there's no Periya.
அவர் சொல்றாரு கடவுள்னு ஒருத்தர் யாரும் கிடையாதுன்னு, ஆனா கடவுள் சொல்றாரு பெரியார்னு யாரும் கிடையாதுங்கிற.
Some worm in stool, someone.
இப்ப எங்கயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மரத்துல புழுவாவோ எப்பயோ தெரிஞ்சிட்டு இருக்கலாம்.
Now if I say that, his followers might become very angry.
நான் இத இப்ப சொன்னேன் அப்படின்னா அவர் பின்பற்றக்கூடியவங்க கோபம் அடையலாம்.
But if what he says is true, then what I say is it has no meaning anyway.
ஆனா அந்த நபர் சொன்னது உண்மை அப்படின்னா அப்ப நான் சொன்னதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது.
So why should they get upset?
அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அவங்களுடைய மனம் ஏன் சஞ்சலம் அடையுது?
So he also saw this world is full of suffering, but he was such a fool that he thought that we can, it's just one in the long history of fools who thought that we can make this world better by making some social adjustments or scientific adjustments.
அவரும் பார்த்தார் இந்த உலகமானது ரொம்ப துன்பமயமானது அப்படிங்கறத. ஆனா அந்த துன்பமயமான உலகத்துல வந்து ஒரு நம்ம ஏதோ ஒரு சில ஏற்பாடுகளை வந்து சரி செய்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்பத்தை அடையலாம் அப்படின்னு முயற்சி பண்ண பல்வேறு முட்டாள்கள்ல அவரும் ஒருத்தரா விளங்கினார்.
The whole history of the material world is of foolish people trying to enjoy this material world and overcome the difficult conditions and make it a nice place to live.
இந்த மொத்த ஜட உலகமே பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ முட்டாள் மனிதர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி நாம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கை அடையலாம் அப்படிங்கிற முயற்சி செய்தவர்களுடைய சரித்திரமா தான் இருக்கு.
But the really important history is of persons who showed us the way beyond all suffering and to the spiritual world which is full of pleasure.
இந்த முழுக்க முழுக்க துன்பமயமா இருக்கக்கூடிய இந்த ஜட உலகத்தை தாண்டி முழுக்க முழுக்க ஆன்மீக ஆனந்தமுடைய ஆன்மீக உலகத்துக்கு போகக்கூடிய வழிபாதைய காட்டினவங்களுடைய வரலாறு தான் நம்ம உண்மையில தெரிஞ்சுக்க வேண்டியது.
We can accept that there is a spiritual world full of happiness. We can accept that on faith.
இந்த ஆன்மீக வாழ்க்கையானது முழுக்க முழுக்க ஆனந்தமயமானது அப்படிங்கறத நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளலாம்.
பகவத் கீதை states very clearly that this world is miserable, that we can practically experience.
பகவத் கீதையில இந்த உலகம் முழுக்க முழுக்க துன்பமயமானதுன்னு சொல்லப்படக்கூடியத நம்மளே நடைமுறையில உணர முடியும்.
Persons who are foolish and unfortunate, they think this material world is a place of pleasure, but it is simply foolishness to think so.
யார் ஒருத்தர் முட்டாள்களாகவும் துரதிருஷ்டசாலிகளாகவும் இருக்காங்களோ அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்திலேயே நான் வந்து ஆனந்தமா இருக்கலான்னு. ஆனா இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனமானதுதான்.
If we just consider janma mrityu jara vyadhi dukkha, this it's inescapable, we all have to suffer birth, death, old age and disease.
பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கிற துன்பத்தை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்.
பகவத் கீதை gives us information of another one.
ஆனா பகவத் கீதையில நமக்கு மற்றொரு உலகத்தை பத்திய தகவல் கொடுக்கப்படுது.
That we can accept on faith.
அத நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஏற்றுக்கொள்ள முடியும்.
Bhagavad Gita gives us such clear information of how miserable this material world is.
இந்த ஜட உலகம் எவ்வளவு துன்பமயமானது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை பகவத் கீதை நமக்கு கொடுக்குது.
But also speaks of the land of good hope.
ஆனா அதே சமயத்துல நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பூமியை பத்தியும் அங்க பகவத் கீதையில சொல்லப்படுது.
In certain religious systems they have the idea of going to heaven.
ஒரு சில மத வழிமுறைகள்ல பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவேண்டிருக்கு.
They have the idea, well, this place is not so good, but there is a place where we can go, where we can enjoy our senses unrestricted.
அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த உலகம் துன்பமயமானது, ஆனா இந்த உலகத்தை விட்டு நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்க என்னுடைய புலன்களை தங்கு தடை இல்லாம நான் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க.
But Bhagavad Gita and especially Srimad Bhagavatam give us information of the world of bliss, but that bliss is on a completely different basis to the so-called happiness of this material world.
ஆனா பகவத் கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் நமக்கு முழுக்க முழுக்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இன்பமயமான வாழ்க்கையை பத்தி நமக்கு தகவலை கொடுக்குது. அத்தகு வாழ்க்கையானது இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை காட்டும் பன்மடங்கு வித்தியாசமானது.
This statement, yehi samsparshaja bhoga dukha yonaya evate, that's true not only here on this earth but even in swarga.
இந்த உலகமானது முழுக்க முழுக்க துன்பங்கள் நிறைந்தது அப்படிங்கிற இந்த கருத்தானது இங்க மட்டும் பொருந்தக்கூடியது கிடையாது, நம்ம இப்ப வாழக்கூடிய பூமியில மட்டும் பொருந்தக்கூடியது கிடையாது, சொர்க்கலோகத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான்.
The endeavor to enjoy our senses, in any situation, that endeavor is simply the cause of our distress.
நம்ம வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய புலன்களை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆசை இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய துயரத்துக்கு தான் காரணமா அமையும், துயரத்துல தான் கொண்டு போய் விடும்.
Entrance into the world of bliss comes when we understand that we are not meant for bhoga, we are meant for seva.
நம்ம ஆனந்தமயமான உலகத்துக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆனவங்க கிடையாது, சேவை பண்ண வேண்டியவர்கள் அப்படிங்கறத நம்ம எப்ப உணர்றோமோ அப்பதான் அந்த உலகத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியும்.
The spiritual world is the world of enjoyment, Krishna's enjoyment.
ஆன்மீக உலகமானது முழுக்க முழுக்க ஆனந்தம் நிரம்பிய இடம், ஆனா அது கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்கு கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடம்.
And all other living beings in the spiritual world, they simply cooperate to enhance Krishna's enjoyment.
ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாளிகளுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் கிருஷ்ணருடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஒத்துழைக்கிறாங்க.
And in this way, they experience tremendous bliss.
இத்தகு வழியில அவங்க ரொம்ப அற்புதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க.
Because that is the nature of the soul, to be blissful in the service of Krishna.
Krishnarude sevayila aanandamayama irukkiradhu dhaan aatmanude iyarkaya.
Hopelessness, that's that is or skepticism, there is no God, there is no existence, this is denying our natural propensity to want to be happy.
எந்த ஒரு நம்பிக்கையுமே கொடுக்காம, அதாவது கடவுள் அப்படிங்கறவரே ஒருத்தர் இல்ல, அப்படியே இருந்தா அது எல்லாமே சூன்யமானது, இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு உண்மையில துன்பத்தை நமக்கு நம்மளுடைய உண்மையான இயற்கைக்கு எதிரானதா இருக்கும்.
There's nothing wrong with wanting to be happy.
நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு விருப்பப்படுறதுல எந்த தவறும் கிடையாது.
Naturally we aspire for happiness.
இயற்கையாவே நம்ம மகிழ்ச்சியை வந்து விரும்புறோம்.
But there's a lot wrong with wanting to be happy in any way except by trying to enhance Krishna's happiness.
ஆனா கிருஷ்ணருடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு விரும்பாம மற்ற எல்லா வேற எந்த செயல்களை செய்து ஒருத்தர் மகிழ்ச்சி அடையணும்னு விரும்புறாரோ அதுக்கும் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு.
Any attempt at trying to be happy without trying to enhance Krishna's happiness is simply a cause of distress.
Krishnarude magalchi adhigapaduthuradhukku illama mattapadi nama ennalla muyarchigal edukkromo inda muyarchigal ellame verumna namakku thunbatha dhaan kodukum.
If we think, well, I'll be a selfless social worker and help others, that selflessness, it's not actually selflessness, it's foolishness.
ஒருத்தர் வந்து நான் வந்து சுயநலவாதியா இல்லாம பொதுநலவாதியா இருந்து மக்கள் எல்லாருக்கும் உதவி பண்றேன் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா உண்மையில அது வந்து பொதுநலம் செய்யக்கூடியது கிடையாது, சுயநலம் இல்லாம இருக்கிறது கிடையாது, அது அறிவே இல்லாம முட்டாள்தனமா இருக்கிறதுன்னு தான் அர்த்தம்.
Without the endeavor to satisfy Krishna, all endeavors are simply causes of distress.
கிருஷ்ணர திருப்திப்படுத்துறதுக்காக இல்லாம இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெறுமனே துன்பத்தில் தான் கொண்டு வந்து முடியும்.
So by if we think we'll help others by giving them food and clothing and education and medical care and all these things, it's simply increasing the distress of those persons' distress.
துயரத்துல இருக்கவங்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு ஒரு உணவோ உடையோ கல்வியோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு நினைச்சோம்னா உண்மை என்ன அப்படின்னா அத்தகைய உதவியின் மூலமா நம்ம அவங்களுடைய துன்பத்தை இன்னும் அதிகப்படுத்துற மொழிய குறைக்க கிடையாது.
It might, they might think, well, that's much, I got some food, so now my distress is relieved.
அவங்க என்ன நினைக்கலாம், எனக்கு இப்ப கொஞ்சம் உணவு கிடைச்சிச்சு, அதனால என்னுடைய துன்பமானது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, துயரம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம்.
But actually it's a cause of distress.
ஆனா உண்மை என்ன அப்படின்னா அத்தகைய உதவிகள் எல்லாமே துன்பத்துக்கு தான் காரணமா அமையுது.
Instead of being hungry distressed, they're not hungry distressed.
அவங்க வந்து பசியோட கஷ்டப்பட்டு இருக்கிறது பதிலா பசி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கஷ்டம் இருக்குதான் செய்யுது.
Everyone in this material world is in a state of distress.
இந்த ஜடாலயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து துன்பமயமான சூழ்நிலையில தான் இருக்காங்க.
So you may think, well, it's better to be full belly distressed than hungry distressed.
உடனே நம்ம என்ன நினைக்கலாம், வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறது அப்படிங்கறது பசியோட கஷ்டப்படுறவங்களை விட சிறந்த நிலைன்னு.
But the basic condition of distress that is not mitigated by giving a meal.
ஆனா கஷ்டம் அப்படிங்கிற அவங்களுடைய நிலையினுடைய தன்மையானது வெறும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால அந்த நிலை அவங்களை விட்டு விலகிறது கிடையாது.
Birth, death, old age and disease, this relentlessly flays the conditioned soul.
பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கிற இந்த துயரங்களானது கட்டுண்ட ஆத்மாக்களை தங்கு தடையின்றி வாட்டி வதைக்குது.
So we might think we're helping someone. It may seem like that.
நம்ம என்ன நினைக்கலாம், நாங்க யாருக்கோ உதவி பண்றோம் அப்படின்னு. அப்படி என்ன பாக்குறதுக்கு அப்படி தெரியலாம்.
Just to give an example, if someone is being thwacked with a heavy stick every 2 minutes.
Beaten, that's a common one.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நொடியும் அவரை வந்து குச்சி வச்சு யாராவது அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
So that's distressful, isn't it?
அது துன்பமயமானது தானே?
So if someone arranges that in what that 2 minutes, okay, one time they'll stop the beating. So for one time you have a break of 4 minutes.
ரெண்டு நிமிஷத்து ஒரு தடவை அடி போட்டுட்டு அப்ப இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து ரெண்டு நிமிஷத்து ஒரு தடவை அடிக்காத நடுவுல ஒரே ஒரு தடவை நிறுத்திடு, அதாவது ஒரு அடிக்கு இன்னொரு அடிக்கு நடுவுல எப்பயோ ஒரு தடவை 4 நிமிஷம் கிடைக்கும்.
It didn't really help the person at all.
அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்துறது அப்படிங்கறது அந்த மனிதனுக்கு கொஞ்சம் கூட உதவக்கூடியதா கிடையாது.
So this so-called improving the material condition, it's like that.
இந்த பேரளவுல நம்மளுடைய ஜட சூழ்நிலைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது போன்றதுதான்.
The hungry man is given food and then he thinks, oh, now I can enjoy my senses. But he has to go on suffering in this material world.
ஒரு பசியோட இருக்க மனிதனுக்கு வந்து உணவு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவன் வந்து நினைக்கலாம், யோ இப்ப நான் வந்து என்னுடைய புலன்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு. ஆனா அவன் இந்த ஜடலோகத்தினுடைய துன்பங்களை தொடர்ந்து உட்பட்டுதான் ஆகணும்.
By giving a sense of some happiness that now I'm in a better situation to enjoy this material world, he sets himself up for more distress.
நான் வந்து இந்த நான் இப்போதைய சூழ்நிலையில இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தை அவன் கொடுக்கறது மூலமா அவன் இன்னும் அதிகமான துன்பத்துக்கு உள்ளாகிறான்.
Because however much you make arrangements for feeding people and clothing people and giving medical care, still people have to suffer birth, death, old age and disease.
நீங்க எவ்வளவுதான் மக்களுக்கு வந்து உணவு கொடுத்து உடை கொடுத்து அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் மக்கள் வந்து பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கிற துன்பத்துக்கு அவங்க உட்பட்டு தான் ஆகணும்.
To give hope to people that they can be happy in any way except by surrendering to Krishna is violence to them and a cause of distress to them.
கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாம வேற ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மக்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அத்தகைய அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை கொடுக்கறது அப்படிங்கறது அந்த ஜீவனுக்கு செய்யக்கூடிய ஹிம்சையாகும்.
in the name of helping persons, all this mundane welfare work, it's just another form of violence, or it's another form of envy of one conditioned soul to another.
பொதுநல சேவை அப்படிங்கிற பேர்ல நம்ம செய்யக்கூடிய நன்மையானது உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கு நம்ம ஹிம்சைப்படுத்துறோம், அந்த கட்டுண்ட ஆத்மாவை மேலும் துன்பத்துக்கு உள்ளாக்குறோம். இன்னொரு விதத்தை சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாட்டை தான் அது காட்டுது.
The only actual way to help people is by giving them knowledge of their actual blissful situation in the service of Krishna.
உண்மையில ஒருத்தருக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உண்மையான பொதுநல செயல் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து கிருஷ்ணரை பற்றிய அறிவை நம்ம வந்து புகட்டுறது, இந்த உலகம் துன்பமயமானது கிருஷ்ண அப்படிங்கறதையும் கொடுத்து கிருஷ்ணரை பற்றிய அறிவை புகட்டுறது.
All other pretensions of helping are just that, pretensions.
மத்தபடி மக்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு வெறும் வெளி தோற்றம் தான், உண்மையில அது கிடையவே கிடையாது.
So this these teachings of Bhagavad Gita should be understood.
அதனால இந்த பகவத் கீதையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபநியாசங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது.
Otherwise we may be chanting Hare Krishna but if we don't understand this basic principle that everything is meant for the pleasure of Krishna, then even in the name of bhakti we may be simply looking for some more pleasure for ourselves.
நம்ம வந்து ஹரி கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா பக்தி அப்படி ஆனா கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்ல அப்படின்னா பக்திங்கிற பேர்ல நம்ம நமக்கே ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கலாம்.
Just like some of my thing, well, I like banging on the drum, but I don't like to listen to any philosophy. So whatever I like, I'll do. But that is not bhakti.
ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் மிருதங்க வாசிக்கிறதுல ஆர்வமுடையவரா இருக்கலாம், ஆனா அவர் வந்து கிருஷ்ணரை பற்றி எந்த தத்துவமும் கேட்கறதுல அவருக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா அப்ப அது பக்தி கிடையாது. நான் என்ன விரும்புறேனோ அதை செய்யறேன்னு நினைச்சா அது பக்தி கிடையாது.
We have to regularly hear the philosophy, the understanding of Krishna consciousness to rectify our diseased understanding.
நோயுற்ற விதத்துல நம்ம புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தன்மைகளை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
Again and again and again our consciousness turns toward sense enjoyment.
மறுபடி 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 நம்மளுடைய உணர்வு வந்து புலன் இன்பத்தை நோக்கியே போயிட்டு இருக்கோம்.
So it's very useful for us to understand that I won't be happy like this.
மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கறது சாத்தியமே இல்லாது, இது வந்து கொஞ்சம் கூட முடியாத ஒரு காரியம். இது வந்து சதுரமா ஒரு வட்டம் போட முடியுமா? அது சாத்தியமா? சாத்தியம் இல்ல. அதே மாதிரிதான் இதுவும் சாத்தியம் இல்லாது.
Obviously a circle cannot be square because by very definition a circle doesn't have by definition a circle is shaped differently to a square.
வட்டம் அப்படினு சொன்னாலே அது வந்து சதுரத்துல இருந்து வித்தியாசமானதா? வட்டம் அப்படிங்கறதே வந்து அதுக்கும் சதுரத்துக்கும் சம்பந்தமே இல்லாது. இது ரெண்டும் ஒரு வட்டமான ஒரு சதுரம் இருக்கவே முடியாது, அது சாத்தியமே இல்லாதது.
So similarly it is absolutely impossible to be happy in this material world or in material consciousness.
அதே மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல ஜட உணர்வோட வாழ்றோம் அப்படின்னா இந்த சூழ்நிலையில நம்மளால மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது.
Because material consciousness by definition is full of suffering.
ஏ அப்படினா ஜட உணர்வு அப்படிங்கிறதுக்கு விளக்கமே வந்து இது முழுக்க முழுக்க துன்பங்கள் நிறைந்தது தான்ங்கறதுதான்.
And the endeavor to become happy in this material world that simply increases the suffering.
இந்த ஜட உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியானது வெறுமனே நம்மளுடைய துன்பத்தை தான் இன்னும் அதிகப்படுத்துது.
The endeavor for material happiness increases although we think it's going to make us happy, it actually increases the suffering. In two ways it increases the suffering.
நம்ம இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சியானது உண்மையில நமக்கு துன்பத்துல தான் முடியுது. அது வந்து இரண்டு விதத்துல நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதா அமையுது.
One way it increases the suffering is that, as this verse states, they're just by all endeavors in material life, they're simply full of, they are by nature full of suffering.
ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா முயற்சிகளுமே அந்த முயற்சிகளுடைய இயற்கையே வந்து துன்பமயமானதா இருக்கு.
Just like people now in the modern age, people have so many things and which are advertised for their happiness. You get a Bajaj, and now you're going to have to get a nano car. There's so many facilities are there, but it doesn't make us happy.
இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விளம்பரங்கள் இருக்கு. அந்த விளம்பரங்கள் வந்து நம்மளை வந்து மகிழ்ச்சிக்கு அந்த விளம்பரங்கள் நம்மளை மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாங்க. இப்போ என்கிட்ட பஜாஜ் இருக்கு, நான் வந்து இப்ப நானோ கார் வாங்கினா மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா இதுல எதுவுமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது.
It increases the pollution and the noise.
இதன் மூலமா சுற்றுச்சூழல் மாசடையும், அதிகமா நமக்கு வந்து சப்தங்கள் வரும்.
We have to work to make so much money to purchase and maintain all these things.
Indha vishayangala vaangaradhukku indha vishayangala paramarikkaradhukku nama vandu romba adhigama kashtapattu ulaikka vendiyadha irukku.
So it increases our suffering.
So idhu mulama nammude thunbamaanadhu inna adhigamaga dhaan aagudhu.
So directly it increases our suffering, and it also increases our suffering by making us think that we'll be happy, but then we're disappointed.
இப்படி நேரடியா இந்த விஷயங்கள் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குது. இன்னொரு விதத்துல பார்த்தா அப்படின்னா இந்த விஷயங்களை பின்பற்றி நான் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு நான் நினைச்சு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் விரக்தி அடையும் போது அது இன்னொரு விதத்துல நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதா அமையுது.
Therefore, nateshu ramatei buddhaha. Persons who are intelligent, they don't try to enjoy that which is not enjoyable.
அதனாலதான் நத்தேஷு ரமதே புதகான்னு சொல்லப்படுது. யார் ஒருத்தர் புத்தி உடையவங்களா இருக்காங்களோ அவங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொள்ளவே மாட்டாங்க.
But they're not so unintelligent as to think that there is no enjoyment anywhere.
ஆனா அவங்க இந்த எங்கேயுமே ஆனந்தம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல முட்டாள்களா இல்ல.
Ramante, that's quoted in this purport. Ramante yoginas, what is it? Ramante yogino nanta satyananda chidatmani kati rama adena so param brahma vidyate. That's quoted in this purport.
Yes.
So, you know, you can say, translation. Ramante yogino nanta satyananda chidatmani.
Inge, in the padatala, Prabhupada merkol katra, பூரண உண்மையிலிருந்து யோகிகள் அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். எனவே பரமபூர்ண உண்மையான முழுமுதற் கடவுள் ராமன் என்றும் அறியப்படுகிறார்.
So there is pleasure.
அதனால ஆனந்தம் அப்படிங்கறது இருக்கு.
There is unlimited pleasure. Ramante yogino nante. The yogis enjoy unlimited pleasure.
இங்க எல்லையற்ற ஆனந்தத்தை பத்தி இங்க வர்ணிக்கப்படுது. ஆனந்தம் எல்லை இல்லாத நிலையில இருக்கு. யோகிகள் அத்தகு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க இங்க மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு.
That is சத்யானந்தம். That is actual pleasure.
அது சத்யானந்தா, உண்மையான ஆனந்தம்.
But that is not the pleasure of this material world.
ஆனா அந்த ஆனந்தம் இந்த ஜட உலகத்தை சார்ந்தது கிடையாது.
That is சிதாத்மனி. That is on the completely spiritual platform.
அது சிதாத்மனி, முழுக்க முழுக்க ஆன்மீக தலத்துல இருக்கக்கூடியது.
What is that pleasure? What is the source of that spiritual pleasure?
அந்த ஆன்மீக ஆனந்தத்தினுடைய மூலம் என்ன? அந்த ஆனந்தம் என்ன? ஆன்மீக ஆனந்தம்னா என்ன?
It's the Rama Padenaso. That pleasure, the reservoir of all pleasure, is Rama.
அந்த ஆனந்தம் எல்லாவற்றினுடைய இருப்பிடமா, அந்த இன்பத்தின் இருப்பிடமா இருக்கக்கூடியவர் ராமர்.
Or Krishna. Rama is another name for Krishna.
அல்லது கிருஷ்ணர் சொல்றான். ராமர் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு மற்றொரு பெயர்.
So let us always remember this. As our mind goes to, let me enjoy this, let me enjoy that.
அதனால இந்த கருத்தை நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கலாம். நம்மளுடைய மனமானது இத போய் நான் அனுபவிக்கலாம், அத போய் அனுபவிக்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த கருத்தை நம்ம நினைவில் கொள்ளணும்.
Let us remember that for unlimited lifetimes we've been trying to enjoy this material world.
நம்ம இந்த ஜடவுலகத்துல இன்பம் காணலாம் அப்படின்னு சொல்லி எண்ணிலடங்காத வாழ்க்கை எண்ணிலடங்காத வாழ்நாட்களா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் பல்வேறு ஜென்மங்களா.
When I was a dog, I enjoyed running around on the street with other dogs, but it wasn't enjoyment.
Na vandu eppa naaya irundano appa palveru naayigaloda sendu road la poradha na vandu aanandam kandirundhen aana adula unmaiyila endha aanandamum kedaiyadhu.
When I was a lion, I enjoyed all the other animals fearing me, but that wasn't enjoyment.
Na eppa singama irundano appa na vandu matra mirugangal enna kandu bayapadradha na aanandapatten aana aduvum unmaiyila aanandam kedaiyadhu.
When I was a worm in stool, I thought this is such nice stool, but it wasn't enjoyment.
Na eppa malathil irukkudi puluva irundano appa na nenachen idu romba arpudhamana malanu aana aduvum unmaiyana aanandam kedaiyadhu.
When I was a buffalo, I enjoyed going into the water, but it wasn't enjoyment.
Na eppa eru maada irundano appa thannile kadakkuradhu enak romba pidichirundhadu aana aduvum aanandam kedaiyadhu.
Now we have the opportunity to understand Bhagavad Gita as it is.
இப்ப நமக்கு பகவத் கீதையை உண்மையிலேயே புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
That beyond this world of guaranteed, they say guaranteed dissatisfaction, but actually this material world is guaranteed dissatisfaction.
இன்னைக்கு உலகத்துல பார்த்தா அப்படினா உங்களுடைய திருப்திக்கு நாங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த ஜட உலகமே அதிருப்திக்கு தான் உத்தரவாதம் கொடுக்கலாம் இங்க.
So beyond this world of guaranteed dissatisfaction, there is the world of actually guaranteed satisfaction.
அதிருப்திக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய இந்த ஜட உலகத்துக்கு அப்பால திருப்திக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஆன்மீக உலகம் ஒண்ணு இருக்கு.
When we simply act for Krishna's satisfaction, then certainly we will be satisfied.
எப்போ நம்ம கிருஷ்ணரோட திருப்திக்காக செயல்படுறோமோ அப்ப நிச்சயமா நம்ம வந்து திருப்தி அடைவோம்.
And here in this material world also, if we stop trying to act for our own satisfaction and simply try to act for Krishna's satisfaction, then the conditions of the material world, they do not apply to us.
இப்ப இந்த ஜட உலகத்துல கூட நம்ம நம்மளுடைய திருப்திக்காக செயல்படுறதை நிறுத்திட்டு கிருஷ்ணருடைய திருப்திக்காக செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப இந்த ஜட உலகத்தினுடைய கட்டுப்பாடுகள் நம்மள வந்து கட்டுப்படுத்தாது.
In this material world, all endeavors, beginning, middle and end, are simply causes of distress.
இந்த ஜட உலகத்துல நம்மளுடைய எல்லா முயற்சிகளுமே ஆரம்பம் நடுவுல இறுதியில எல்லாமே நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதா தான் அமையுது.
But in Krishna consciousness, beginning, middle, and there is no end. Everything is blissful.
ஆனா கிருஷ்ண உணர்வுல பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல நடுவுல இறுதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இங்க எல்லாமே ஆனந்தமயமானதுதான்.
That is why devotees, although apparently living with this in this material world, do not live in this material world. They live with Krishna.
அதனாலதான் பக்தர்கள் யார் வந்து இந்த ஜடோலோகத்துல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க இந்த ஜடோலோகத்துல வாழ்ற மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையில இங்க வாழ்றது கிடையாது, அவங்க கிருஷ்ணரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க.
சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிளி சிம்பிள் ஃபார்முலா இஸ் சிம்பிளி ட்ரை டு சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா.
கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற இந்த கருத்து மிகவும் எளிமையான சூத்திரமாகும்.
So the beginning of spiritual life is Srila Prabhupada wrote that unless one feels disgusted with material existence, one cannot actually begin Krishna consciousness. Real Krishna consciousness doesn't begin unless we feel disgusted with the prospect of material enjoyment.
ஜடவுலகத்துல அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நம்ம விலகாத பட்சத்துல அந்த எண்ணத்தை நம்ம கைவிடாத பட்சத்துல உண்மையான கிருஷ்ண பக்தி அப்படிங்கறது ஆரம்பமே ஆகாதுன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுறார்.
So it's It's very reasonable to have faith in the statement of Lord Krishna in Bhagavad Gita that this material world is simply a place of suffering.
இந்த ஜடலோகமானது முழுக்க முழுக்க துன்பங்கள் நிரம்பிய இடம் அப்படிங்கிற கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்பிக்கை கொள்றது அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப யதார்த்தமானது.
And it's reasonable to accept that beyond this condition of suffering, there is a state of actual happiness.
அதே மாதிரி இந்த துன்பமயமான நிலைக்கு அப்பால இன்பமான ஒரு நிலையும் இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதுவும் யதார்த்தமானதுதான்.
The natural propensity of the soul to seek happiness is satisfied in service to Krishna.
மகிழ்ச்சியை விரும்பக்கூடிய ஆத்மாவினுடைய இயற்கையான தன்மையானது கிருஷ்ணருடைய சேவையில திருப்தி அடையுது.
Simple point to understand.
இத புரிந்து கொள்றது மிகவும் எளிமையானது.
But those who are sinful, they cannot understand.
ஆனா யார் பாவிகளா இருக்காங்களோ அவங்களால புரிஞ்சுக்க முடியாது.
They will protest.
அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க.
And they will go on protesting.
அவங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கலாம்.
This morning we were talking of crows.
இன்னைக்கு காலையில நாங்க காக்காங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்.
The crow says kak kak kak. He is saying there is no god except me.
இந்த காக்கா வந்து கா கா கான்னு கத்திட்டு இருக்கலாம். அது சொல்லலாம், என்ன தவிர வேற யாரும் கடவுள் கிடையாதுன்னு.
The buffalo, we just talked about buffalo. So the buffalo says oh oh. He's saying there is no god but me.
இந்த எருமை மாட பத்தி நம்ம இப்ப சொன்னோம். இந்த எருமையானது கத்திட்டு இருக்கோம். எருமை கத்துறதும் அப்படிங்கறதும் அது வந்து என்ன தவிர வேற யாரும் கடவுள் கிடையாதுன்னு நினைச்சிட்டு
இருக்கோம். The donkey, who knows what sound the donkey makes? It makes a big noise. It shouts out very loud and then it becomes quiet. He's saying there is no god but me.
கழுத பார்த்தோம் அப்படின்னா அது பயங்கரமா கணக்கும். அது கணச்சிட்டு அப்படியே அமைதியாயிடும். அது என்ன சொல்லுது அப்படின்னா அது வந்து என்ன தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது.
Then when we come to the human form of life, instead of just one tune like kak or we have so many books of philosophy. We're writing so many different ideas.
ஆனா எப்ப நம்ம வந்து மனிதர்களை பாக்குறோமோ அப்ப இந்த மிருகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை போடுது. காக்கா வந்து காக்கான்னு கத்துது, கழுதை வந்து கணக்குது, எருமாடு அதுக்கு தோணு மாதிரி கணக்குது. ஆனா மனிதர்கள் வந்து ஒரு பல்வேறு தத்துவங்கள் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு புத்தகங்களை பிணைச்சு எழுதி
வச்சிருக்கிறாங்க.
ஆனா கழுத்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள்னு யாரும் கிடையாது, நான் ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா, அதுதான் சொல்ல வரேன்.
So when we stop talking all this nonsense, then we chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
நாம எப்படி இந்த அபத்தமான நிலைகளை நினைக்கிறதுல இருந்து தாண்டி வரமோ அப்ப நம்மளால ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு கீர்த்தனம் பண்ண முடியும்.
That means to accept that yes, there is Bhagavan, he is Krishna, and I am his eternal servant.
அப்படினா பகவான் ஒருத்தர் இருக்கார், அவர் கிருஷ்ணர், நான் அவருடைய நித்தியமான சேவகன். இத புரிஞ்சுக்கிறதுதான்.
Simply by accepting this, then all the unlimited distress of material existence is vanquished.
இந்த எளிமையான கருத்தை புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த ஜட வாழ்க்கை அப்படிங்கிற எல்லையற்ற துன்பம் உடனடியாக அழிந்து போகுது.
That's all. It's very simple. Krishna consciousness is very simple.
இப்படி இது மிகவும் எளிமையானது. கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது எளிமையான விஷயம்.
There's no need to discuss so much complex philosophy.
ரொம்ப சிக்கலான தத்துவ நிலைகளை நம்ம வந்து விவாதிக்கணும் அப்படிங்கிற அதுக்கான அவசியமே கிடையாது.
Simply if we accept that as Krishna we are his servants, we should chant his names and serve him, then that is the perfection of life.
கிருஷ்ணர் இருக்கார், அவரே பகவான், நான் அவருடைய நித்தியமான சேவகன், நான் அவருடைய திருநாமத்தை சொல்லணும், அவருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பக்குவம் நிலை
அடைஞ்சிருக்கும்.
இத பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
Can you get one set of my books? Someone has a question? You don't know about that? You're asking about... What's your question?
Maharaj, usually in modern world we find emotional people who are more inclined towards charity and all.
Emotional people are inclined towards charity.
If we encounter such...
Why do you mean? You mean sentimental? Then?
It's compassionate. They feel that they're compassionate towards poor people. So? My question is, if we encounter such people, how to deal with them? Because basically they come with the attitude that, well, whatever you say, I don't believe, because charity is the best.
So, இப்ப ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யறதா இருக்கிறதுலே உயர்ந்த பணி அப்படின்னு சொல்லி கருத்தோட அவங்க நம்மளை அணுக வருவாங்க. அத்தகைய நபர்களை வந்து நம்ம எப்படி சந்திக்கிறது, அவங்களை எப்படி சமாளிக்கிறது?
This idea of being I'm charitable, I'm helping others, it's another form of rastakam.
Na vande makkalukku daanam kudukuren, na vande daana dhanyavan appdi nenaikkudi enna manadhu innoru vagayana muttal thanda kaadu.
They can't help anyone.
Avanga yaarukku endha vethliyum nalla seiyave mudiyadhu, udhai seiyavum mudiyadhu.
The people they're so called helping are going to hell, and they're also going to hell. So how you what is the help?
மக்கள் யார் உதவி செய்றாங்களோ, யார் உதவி செய்ய படுறாங்களோ, அவங்க எல்லாருமே நல்லதுக்கு தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது உதவி அப்படிங்கிற கேள்வி எங்க இருந்து வந்தது?
They're in ignorance.
அவங்க அறியாமையில இருக்காங்க.
How should we deal with them? Give them one of Srila Prabhupada's books.
அவங்களை எப்படி நாம சமாளிக்கிறது? Srila Prabhupada's புத்தகங்களை ஒண்ணா அவங்களுக்கு கொடுங்க.
We don't expect that everyone we can meet, we can just discuss with them and we can convince them. We'll go person to person and discuss and convince them, and in this way go through the 6 billion or so people in the world and one by one convince them. It doesn't happen like that.
How many people in the world supposed to be nowadays?
When I was a kid it was 5 billion. I suppose it's about 6 now.
6 billion. About 6 billion, is it? That's what they say.
நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரா நான் சந்திச்சு எல்லாரையும் அவங்க கிட்ட என்னுடைய கருத்தை எடுத்து சொல்லி அவங்களை ஏற்க வச்சிருவேன் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல வந்து 600 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரையா போய் எல்லாரையும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ப வைக்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
You can argue and fight with them, you can tell them that and explain that you cannot actually help them, you gotta actually help anyone because you yourself are in ignorance. You can explain this. They may not accept it. If you like, you can try to explain it.
நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம், நீங்க இந்த மாதிரி மக்களை உதவி செய்யறது முயற்சி செய்யறீங்க, ஆனா உண்மையில அவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது இல்ல அப்படிங்கிற கருத்துக்களை எடுத்து சொல்லி நீங்க அறியாமல் இருக்கீங்கன்னு சொல்லி விளக்கலாம். அவங்க அதை ஏத்துக்கலாம், ஏத்துக்காமையும் போலாம். நீங்க முயற்சி பண்ணலாம், அவங்களோட வாதம் பண்ணி சண்டையிட்டு பார்க்கலாம்.
Where are you from?
நீங்க எங்க இருந்து வந்தீங்க?
60 kilometers. 60. You don't know how to put that. He's asking about this golden vimana. It's solid gold. It stands as the testimony of Vaishnava opposition to Buddhism.
இங்க தங்க விமானம் இருக்கு, அது முழுக்க முழுக்க தங்க விமானம் இங்க ரங்கநாதர் கோயில் இருக்கு. அது வந்து புத்த மதத்துக்கு எதிராக வைஷ்ணவம் சிறப்பா விளங்குனது அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு சாட்சியா அமைதுன்னு சொன்னேன். அது எப்படின்னு சொல்லி அவர் கேக்குறார்.
Because previously that gold was a gold Buddha deity which was forcibly taken, killing a few Buddhists, and made into a vimana of a Lord Ranganath.
ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விமானமானது முன்னாடி தங்க புத்தருடைய சிலை, தங்க சிலையா இருந்தது. அந்த சிலையானது ஒரு சில புத்த மதத்தை சேர்ந்தவங்களை கொலை செய்து அதன் மூலமா எடுத்துட்டு வரப்பட்டு இங்க ரங்கநாதருக்கு விமானமா வைக்கப்பட்டது. Krishna says to Kalayam Ashashvatam, give explanation for Ashashvatam.
Well, you'll find out fairly soon.
Ninga kudi sikra adha unandhiruvinga.
How old is that bag of bones that you are presently inhabiting?
Ninga tharpodu thakka vechirukka kudiya elumbu pai ethana varangala irukudhu unga putta ethana varra ethana vayasa irukkeenga
58. Well, we don't expect that there'll be another 58 on top of that.
இதுக்கு மேல இன்னொரு 58 கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறது இல்ல கிடையாது.
So within 58 years you'll get direct experience of what Ashashvatam means.
இன்னொரு 58 வருடங்களுக்குள்ள அசாஸ்வதம்னா என்ன அப்படிங்கறத நீங்க நேரடியா உணர்ந்துருவீங்க.
Of course your body is spiritualized by chanting Hare Krishna.
ஆனா உங்களுடைய உடலானது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி ஆன்மீக மயமாக்கப்பட்டிருக்கு.
Still you have to relinquish that body.
இருந்தாலும் நீங்க இந்த உடலை விட்டுதான் ஆகணும்.
For persons who are attached to their bodies, giving it up is greatly distressful.
யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய உடல் மேல பற்றுதல் உடையவரா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உடலை விடுறது அப்படிங்கிறது மிகவும் துன்பமயமானதா அமை இருக்கும்.
ஹரே கிருஷ்ண various activities, lifetime chanting, life after life chanting of Hare Krishna.
நம்ம வந்து தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து கீர்த்தனம் செய்து வாழ்க்கை முழுக்க ஜென்மம் ஜென்மமா இதே காரியத்தை தொடர்ந்து செய்து இருப்போமா.
So you like to introduce about the books and tell the CDs also lectures, it's all there. And if they want I can sign it.
தவத்திரு பக்தி விகாஸ் சுவாமி அவர் மகாராஜ் அவர்கள் உலகம் முழுக்க பிரயாணம் பண்ணி பிரச்சாரம் பண்றார். அது மட்டும் இல்லாம அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவருடைய புத்தகங்கள் உலகத்துல பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்லயும் அவருடைய புத்தகங்கள் நிறைய மொழிபெயர்க்க